So. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله
السلام عليكم ورحمة الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين مسلمانوں میں سے
ایک طبقہ تو ایسا ہے جو نام نہاد علماء جن کا کام فساد پیدا کرنا ہے, ان کے پیچھے جل کر
مسلم گلی
سوچے سمجھے
اور پیری مینار
احمدیت کی مخالفت کرنے والے
کوڑپتے விளைவிக்க கூடிய பெயர் தாங்கிய உலமாக்களின் பின் சென்று எந்த விதத்திலும் சிந்திக்காமல் அஹ்மதியத்தை
எதிர்க்கின்றனர்.
ஆனால் பெரும்பான்மையோர் மார்க்கத்தை சாராதவர்களாக
உள்ளனர்.
இவர்கள்
சக்தி
பெருநாள் தொழுகை மட்டும் தொழுபவர்கள். இன்னும் சொல்ல போனால் எப்போதாவது ஜும்மாவும் தொழுது கொள்வார்கள்.
இன்னும்
சிலர் மதத்தில் எவ்வித கட்டாயத்தையும் விரும்பாதவர்களாக இருந்த போதிலும் உலமாக்கள் தரப்பிலிருந்து கூறப்படும் குஃபர் ஃபத்வாக்களுக்கு
இஸ்லாம் கா
அஞ்சியவர்களாக அமைதியாக
உள்ளனர்.
ஆனால்
இஸ்லாம்
சிலர் இவ்வாறும் இருக்கின்றனர், அவர்கள் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தினுடைய அறிவை பெற்றிருக்கவில்லை. ஆனால் அந்நியர்கள் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களின் மீது விரலை உயர்த்தும் போது, ஆட்சேபனை செய்யும் போது,
அதனை
எப்படியாவது தடுக்க வேண்டும், அவளுக்கு பதிலளிக்க வேண்டும், இவர்களின் வாயை அடைக்க வேண்டும் என்ற ஆசை அவரிடம் உள்ளது. மேலும் இவர்களது ஆசை என்னவென்றால், இஸ்லாத்தின் அனைத்து பிரிவுகளும் ஒன்றிணைந்து இஸ்லாத்தின் எதிரிகளை தஜ்ஜாலிய சக்திகளை எதிர்க்க வேண்டும் என்பதாகும். இவ்வாறான மக்கள் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவில் வசிக்கின்ற முஸ்லிம்களிலும் உள்ளனர், மற்ற நாடுகளில் வசித்து வரும் முஸ்லிம்களிலும் உள்ளனர், மற்ற முஸ்லிம் நாடுகளில் வசிக்கும் முஸ்லிம்களிலும் அடங்குவர்.
இவர்கள்
இஸ்லாத்தினை இஸ்லாம் எனும் பெயரை கொண்டு அறிய விரும்புகின்றனர், அல்லாமல் பிரிவின் பெயரை கொண்டு அறிய விரும்புவதில்லை. அஹ்மதியா ஜமாத்தி மீதும் இவ்வாறான ஆட்சேபனை செய்யப்படுகிறது. மேலும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேள்விகளும் எழுகின்றன. அதாவது, இஸ்லாமில் முதலிலேயே பிரிவுகள் குறைவாக உள்ளதா என்ன, நீங்களும் ஒரு பிரிவை உருவாக்கியுள்ளீர்கள், நம்மை அவர்கள் கூறுகின்றனர், நீங்கள் இஸ்லாத்தின் அனுதாபி என்றால் முஸ்லிம்களுக்கு பிரிவினர் இருந்து விடுதலை பெற்றுத்தர முயற்சி செய்யுங்கள். முதலில் நான் இவ்வாறு கேள்வி கேட்பவருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றேன். அவர்கள் குறைந்தபட்சம் நம்மை முஸ்லீம் என்று புரிந்திருந்திருக்கின்றார்கள், முஸ்லீம்களின் ஒரு பிரிவினர் என்று கருதுகின்றனர். சற்றும் சிந்திக்காமல் குஃபர் ஃபத்வா கொடுக்கவில்லை. இவ்வாறான மக்களை நோக்கி நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், அல்லாஹ் தஆலா முஸ்லிம் உம்மத்தின் மீது கருணை செய்தவாறு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை முன்னறிவிப்பிற்கேற்பவும் தான் வாக்களித்ததற்கேற்பவும் ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமத் இஸ்லாம் காதியானி அவர்களை மசீஹ் மவூதாகவும் மஹ்தி மவூதாகவும் அனுப்பியதன் காரணம் பிரிவினையை ஒழிப்பதாகும். அஹ்மதியா ஜமாத்தில் இணைகின்ற முஸ்லிம்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலாத்தை மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எட்ட வைக்கின்றார்கள். அவர்கள் பல்வேறு பிரிவிலிருந்து வந்து பிரிவினையை ஒழித்தவாறு உண்மையான இஸ்லாத்தின் போதனையின்படி நடக்கவே அஹ்மதியா ஜமாத்தில்
இணைகின்றனர்.
இவர்களின் பார்வையினை திறந்துள்ளான். இதனால் இவர்கள் பிரிவினைகளுக்கு விடை கொடுத்துவிட்டு உண்மையான இஸ்லாத்தினை ஏற்றுள்ளனர். எவர் சம்பந்தமாக ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவித்தார்களோ அந்த நீதியுடன் தீர்ப்பு வழங்குவரின் பயத்தில் வந்துள்ளனர். இதன் மூலம் இஸ்லாமிய பிரிவில் இடம்பெற்றுள்ள தவறான போதனைகள், பிதத்துகள் இவை அனைத்தையும் உண்மை இஸ்லாத்தின் போதனையை கொண்டு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். மேலும் திருக்குரானின்
இஸ்லாமிய தாலீம் கி
உண்மையான போதனையை மேற்கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும்.
அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கே இர்ஷாத் கே முதாபிக்
இது அல்லாஹ் தஆலா அனுப்பியவரின் இஸ்லாமின் போதனையின் உண்மையான போதனை மற்றும் தர்பியத்தின் தாக்கத்தினால்தான் அஹ்மதிய ஜமாத் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றி கிணங்க கலிமா சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் முஸ்லீம் ஆவார் என்று ஏற்றுக்கொள்கிறது. ஒருவர் முஸ்லீம் ஆகுவதற்கு இதுவே போதுமானதாகும். அதாவது அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை ஏற்றுக்கொண்டால் போதும். இதுதான் ஹதீஸிலிருந்து நிர்மாணமாகிறது. ஆனால் இதற்கு நேரெதிராக மற்ற பிரிவினர்களை பாருங்கள். ஒருவர் மற்றவரை குறிப்பிட்டு குஃபர் ஃபத்வாவை
வழங்குகின்றனர். ஆக
இஸ்லாத்தை நேசிப்பவர்களின் இந்த தவறான சிந்தனை, அதாவது இஸ்லாமிய சமுதாயம் முதலிலேயே பிரிவினையால் பிரிந்துள்ளது, இதில் அஹ்மதியா ஜமாத் இன்னுமொரு பிரிவிற்கு அடிக்கல் நாட்டி குழப்பம் செய்கிறது என்பது இவர்களின் இந்த கூற்று. திருக்குறானின் போதனையினை அறிவதில் குறைபாடு இருப்பதற்கான அடையாளமாகும். எந்த ஒரு பிரிவின் லிட்டரேச்சரை படித்து பாருங்கள், அதில் ஒருவர் மற்றவரை குறிப்பிட்டு கூறிய குஃபர் ஃபத்வாக்களின் குவியல் தென்படும். அஹ்மதிய ஜமாத்தின் லிட்டரேச்சரை படித்து பார்த்தால் அதில் மாற்று மதத்தின் எதிர்ப்புகளை எதிர்க்கும் கருத்துக்கள் தான் இதன் தென்படும். அல்லது குஃபர் ஃபத்வாவை விட்டு அகன்று இஸ்லாமின் தொண்டுக்காக உறுதியோடு நில்லுங்கள் என்று உலமாக்களுக்கு கூறப்பட்ட போதனைகள் தென்படும். அல்லது ஹுகுகுல்லா மற்றும் ஹுகுகுல் இபாதினை சரியாக பேணி வர வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற போதனை தென்படும். அல்லது உலகத்தில் அன்பு, நேசம், சமாதானம், நேர்மை ஆகியவற்றை நிலைநாட்ட நாம் என்ன செய்ய வேண்டும், மேலும் வெறுப்பின் தீயினை எவ்வாறு அணைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறிய விஷயங்கள் தென்படும். அல்லது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் தோழர்களின் உயர்ந்த தகுதிகள் எவ்வாறு இருந்தது என்பன விஷயங்கள் தென்படும். அவர்களில் ஒவ்வொருவரும் ஒளிவீசும் நட்சத்திரம் ஆவர். அவை ஒவ்வொன்றும் பின்பற்ற தகுந்தவையாகும். ஒவ்வொருவருக்கும் ஒரு அந்தஸ்து உள்ளது. ஆக அஹமதிய ஜமாத்தின் லிட்டரேச்சரில் இவ்வாறான அழகிய போதனைகள் தென்படும். அல்லாமல் குஃபர் ஃபத்வாக்கள் தென்படாது. நான் கூறியது போன்று, அதாவது பிரிவினரின் எந்த நூல்களை நீங்கள் எடுத்தாலும் அதில் ஒருவர் மற்றவரை குறிப்பிட்டு கூறிய குஃபர் ஃபத்வாக்களின் குவியல் இருப்பது தென்படும். நான் கூறிய இறுதி விஷயம், அதாவது சஹாபாக்களின் அந்தஸ்து என்ன என்பதை எடுத்துக்கொள்கிறேன். நாம் பார்த்தோம் என்றால் இஸ்லாமில் இரண்டு மிகப்பெரிய பிரிவுகள் உள்ளன. இதற்கு கீழ் பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன. அது ஷியா மற்றும்
சுன்னியாகும்.
இவ்விருவரும் ஷியா சுன்னி இவ்விருவரும் மிகைப்படுத்துதல் மற்றும் அநீதியின் உதவி கொண்டு இந்த சஹாபாக்களின் அந்தஸ்தினை குறைப்பதற்கும் தயங்கவில்லை. இந்த சஹாபாக்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துவக்க காலத்தில் எண்ணற்ற தியாகங்களை
செய்துள்ளனர்.
இந்த மிகைப்படுத்துதல் மற்றும் குழப்பத்தினால் ஒருவர் மற்றவர் மீது குஃபர் ஃபத்வா விடுக்கின்றனர். மேலும் இதனை விடுத்துக்கொண்டே செல்கின்றனர். ஆனால் ஒருவர் அதர் அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அதர் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அந்தஸ்தை மிகைப்படுத்தி கூறியிருக்கிறார் என்றால், மற்ற சில சஹாபாக்கள் மற்றும் குலஃபா ராஷிதின் அந்தஸ்தை அதிக அணி இழைத்தவாறு தாழ்த்துவதற்கு முயற்சித்துள்ளனர். ஆக மற்றவரும் கூட அவருக்கு பதில் தருவதில் எவ்வித குறைபாடும் வைக்கவில்லை. பிறகு இந்த இரண்டு பிரிவுக்குள் இன்னும் அதிக பிரிவினர் உள்ளன. இந்த பிரிவினைகள் மேலும் ஒரு குழப்பத்தை பரப்பியுள்ளனர். ஆக நவுசுபில்லா, இஸ்லாம் குழப்பத்தை விளைவிக்கக்கூடியது, குஃபர் ஃபத்வாவை விடக்கூடியது என்று நியமிப்பதுதான் இவர்களின் குறிக்கோளாகும் என்பதை தெரிகிறது. ஆனால் நான் தற்போது கூறியது போன்று அஹமதியா ஜமாத்தின் குறிக்கோளானது ஒரு அழகான குறிக்கோளாகும். இஸ்லாத்தின் அழகு மற்றும் அதன் அழகிய வடிவத்தை எடுத்து வைப்பதுதான் அதன் குறிக்கோளாகும். ஆகவே இவ்வாறான பிரிவுகளை போன்று இந்த அஹமதிய ஜமாத்தை கருதுவது அஹமதிய ஜமாத்தின் மீது இழைக்கப்படும் அநீதியாகும். இன்றைய நாட்களில் நாம் முஹர்ரம் மாதத்தினை கடந்து கொண்டிருக்கின்றோம். மேலும் எல்லா வருடமும் இந்த மாதத்தை கடக்கின்றோம். எந்த நாட்டில் சுன்னி மற்றும் ஷியாவின் எண்ணிக்கை அதிகம் உள்ளதோ அங்கு முஹர்ரம் மாதத்தில் இரு தரப்பினருடைய உயிர் மற்றும் பொருளின் இழப்புகளின் காட்சியை காண முடிகிறது. பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அல்லது ஈராக்காக இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த நாடாக இருந்தாலும் சரி, அங்கு ஒவ்வொரு வருடமும் முஹர்ரமில் குழப்பம் நிலவுவதை நாம் காண்கிறோம், அல்லது உயிர் மற்றும் பொருள் சேதம் ஏற்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். இது தற்போது நாள்தோறும் நிகழ்ந்து வரும் சேதமாக இவர்களுக்கு ஆகிவிட்டது. எனினும் முஹர்ரம் மாதத்தில் குறிப்பாக அதிகமாக நிகழ்கின்றது. நான் கூறியது போன்று இவர்கள் ஒருவர் மற்றவர் மீது குஃபர் ஃபத்வாவின் குவியலை குவித்துள்ளனர். நான் பார்க்கும்போது பல சான்றுகள் திரண்டுவிட்டன. ஆனால் எந்த அளவுக்கு இவர்களின் குஃபர் ஃபத்வாக்கள் மற்றும் தீய வார்த்தைகள் உள்ளதென்றால் அதனை நான் இங்கு உதாரணமாக கூட கூற விரும்பவில்லை. இன்று நான் இக்காலத்தில் நீதியுடன் தீர்ப்பு வழங்குவராகிய மசி மஹதி மவுதீன் அலி இஸ்லாம் அவர்கள், குலஃபா ராஷிதீன் சஹாபாக்கள் மற்றும் இமாம் உசேன் அலி இஸ்வாலா அலஹிம் அஜ்மயின் அவர்களை பற்றி கூறிய ஞான் நிறைந்த கருத்துக்களை மட்டும் எடுத்துக்கொள்வேன். இதன் மூலம் ஹதரத் மசீம் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்கள் எவ்வாறு குழப்பத்தின் அடித்தளத்தை தகர்த்தெறிய முயற்சியுள்ளார்கள் என்பது சொல்லப்படும். நான் மேற்கோள்களை சேகரித்த போது பல நூற்றுக்கணக்கான பக்கங்களாக அவை ஆகிவிட்டன. ஆனால் நேரத்திற்கேற்ப இப்போது நான் உங்களுக்கு ஒரு சிலவற்றை கூறுகின்றேன். அகமதியத்திலும் இணைகின்ற இதுவரை தரிபியத்தை சரியாக பெறாதவர்களும் இந்த மேற்கோள்களை கேட்பது அவசியமாகும். நான் சிலரின் உதாரணத்தை எடுத்து கூறினேன். அவர்கள் சில நேரங்களில் என்டிஏ பார்க்கின்றனர், குத்பாவை கேட்கின்றனர், மேலும் ஜமாத்துடன் ஆர்வத்துடன் இருக்கின்றனர், அல்லது அவர்களுக்கு இஸ்லாத்தின் மீது அனுதாபம் உள்ளது. ஆனால் இவர்களின் சிந்தனையில் ஒரு கேள்வி எழும்புகிறது, அதாவது அஹமதிய ஜமாத்தும் மற்ற பிரிவை போன்ற ஒரு பிரிவாகும் என்று கருதுகின்றனர். இவர்களுக்கு முன் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோள்கள் வந்தால் அன்னார் இஸ்லாத்தின் அனைத்து பிரிவுகளையும் ஒன்றுபடுத்தவே வந்தார்கள் என்பது தெரிய வரும். மேலும் அனைத்து வகையான அநீதிகளிலிருந்து தூய்மைப்படுத்த வந்துள்ளார்கள் என்பது தெரிய வரும். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை ஒன்றுபடுத்துவதன் பொறுப்பை ஒப்படைத்து இவ்வாறு இல்ஹாம் மூலம் அறிவித்தான், இப்பூமியில் இருக்கும் எல்லா முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பீராக ஒரே மார்க்கத்தில். ஆக அன்னார் பிரிவுகளை ஒழிக்கவே வருகை தந்துள்ளார்கள். அனைத்து முஸ்லிம்களையும் ஒரே கையில் ஒன்று சேர்ப்பதற்காக வந்துள்ளார்கள். ஆகவே இந்த வகையில் நான் கூறியது போன்று ஒரு சில மேற்கோள்களை எடுத்து வைப்பேன். முதலில் நான் சஹாபாக்களின் வழியை பின்பற்றுவது
முஸ்லிமான்
மோமின் மற்றும் முஸ்லீம் ஆவதற்கான அடையாளமாகும் என்று கூறிய ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் மேற்கோளினை எடுத்து கூறுகிறேன். அன்னார் கூறுகின்றார்கள், எவரொருவர்
உஸ்மான் அலி
حضرت ابو بکر، عمر، عثمان، علی رضوان اللہ علیہم اجمعین ஆகியவர் பண்பினை தனக்குள் உருவாக்கி கொள்ளாதவரை ஒருவர் மோமின் மற்றும் முஸ்லீம் ஆக முடியாது என்பது எனது கொள்கையாகும். அவர்கள் உலகத்தை நேசிக்கவில்லை, அவர்கள் தமது வாழ்வை இறை வழியில் தியாகம் செய்திருந்தனர். பிறகு ஹுலாஃபா ராஷிதீனின் அந்தஸ்தை சம்பந்தமாக பேரிடத்தில் சிர்ருல் ஹிலாஃபா என்ற நூலில் பக்கம் 328 அன்னார் கூறுகின்றார்கள், நான் புத்தகத்தின் பக்கத்தினை கூறுவதற்கு காரணம் இது ஒரு அரபி நூலாகும், ஆகவே அரபிகள் இதனை மொழியாக்கம் செய்வதற்கு எளிதாக இருக்கும் என்பதற்காக பக்கத்தினை கூறியுள்ளேன். இரண்டாவது மசீஹ் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்களின் அசல் வார்த்தைகள் அரபிகள் முன்பு வந்தால் அதிக தாக்கத்தை உருவாக்கும். ஏனென்றால் மொழியாக்கம் செய்பவர்கள் அவர் நன்கு அரபி தெரிந்திருந்தாலும் ஹஜரத் மசீஹ் இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் எந்த தரத்தில் கூறியுள்ளார்களோ அதனை அவரால் அடைய முடியாது. எவ்வாறு இருந்த போதிலும் அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் மீது அணையாக இறைவனின் இந்த கண்ணியத்துக்குரிய கலீஃபாக்கள் உலகத்தின் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவுவதில் மரணத்தின் நுழைவாயிலுக்கு செல்லவும் தயங்கவில்லை. மேலும் இறைவனுக்காக தமது பெற்றோர்கள் சந்ததிகள் ஆகியவர்களை விட்டு விடுவது, அவர்களுள்ள தொடர்பை துண்டித்துக் கொள்வது தாங்கி கொண்டார்கள். அவர்கள் தமது நண்பர்களுடன் தண்டையிட்டுக் கொண்டனர், இறைவனுக்காக தமது பொருள் மற்றும் உயிரினை தியாகம் செய்து விட்டார்கள். இவ்வளவு செய்திருந்தும் அவர்கள் தாம் செய்ய வேண்டிய முறையில் உரிமைகளை நல்ல அமல்களை செய்ய முடியவில்லை என்று ஆதங்கம் கொண்டனர். அவரின் கண்கள் எப்போதும் அந்த ஏகத்துவத்தின் கனவின் சுவையில் அயலாதிருந்தது. மேலும் தனது நஃப்ஸின் இறைப்பாறுதலுக்கான எந்த கவலையும் இல்லை. அந்த உடல் ஆபத்துகளை சகித்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவர்கள் அநீதியாளர்கள், உள்ளத்தை பிளவுபடுத்துபவர்கள், கொடுமை இழைப்பவர்கள் என்று எதை கொண்டு நீங்கள் இவ்வாறு கூறிவிட்டீர்கள்? உண்மை என்னவென்றால் இவர்கள் குறித்து இது நிறுவனமாகியுள்ளது. அதாவது அவர்கள் பேராசை கொண்ட அடியானாக இருந்ததில்லை, மாறாக இறை சந்நிதியில் வீழ்ந்தே கிடப்பார்கள். இறைவனம் தம்மை மாய்த்து கொண்ட சமுதாயம் இவர்களே ஆவார். கூறினார்கள், இந்த குலைஃபா ராஷிதீன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் இஸ்லாத்திற்காக தமது அனைத்தையும் தியாகம் செய்துவிட்டனர். மேலும் இறைவனிடம் தம்மை மாய்த்து கொண்டனர். பிறகு சிர்ருல் ஹிலாஃபா என்ற அதே நூலின் 355 பக்கத்தில் அன்னார் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சம்பந்தமாக கூறுகின்றார்கள், அவர் முழு ஞானத்தை பெற்ற இறைவன் அடியாராகவும் மென்மை மற்றும் கருணையின் இயல்பை கொண்டவராகவும் திகழ்ந்தார். அண்ணா தன்னடக்கத்துடன் முழு வாழ்விலும் ஏழ்மையாகவே வாழ்ந்து வந்தார்கள். மிக அதிகமாக மன்னிக்கும் மற்றும் பாசத்தின் குணத்தை கொண்டவராகவும் கருணை காட்டுவராகவும் இருந்தார்கள். தமது நெற்றியின் ஒளியினால் கண்டறியப்பட்டார்கள். அன்னாருக்கு முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஆழ்ந்த தொடர்பு இருந்தது. மேலும் அன்னாரின் ஆன்மா படைப்பினங்களிலேயே மிக சிறந்தவரின் ஆன்மாவுடன் இணைந்திருந்தது. மேலும் எந்த ஒளியினை கொண்டு அவர்களின் வழிகாட்டி மற்றும் இறை நேசர் மூடப்பட்டாரோ அந்த ஒளியினை கொண்டு அவர்களும் மூடப்பட்டார்கள். மேலும் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மெய் அறிவின் ஒளியின் கீழ் மேலும் அன்னாரின் உன்னதமாக அருக்களின் கீழ் மூடப்பட்டார்கள். அன்னார் மனித குலத்தின் பெருமையாக திகழும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவள் மீது வைத்திருந்த அன்பு மற்றவர்களை விட உயர்ந்ததாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் இறை ரகசியம் வெளிப்பட்ட போது, இறை அறிவிப்புகள் வந்தபோது அபூபக்கர் அனைத்து உலக தொடர்புகளையும் துண்டித்து விட்டார்கள். மேலும் பௌதிக தொடர்புகளையும் மீறித்தெரிந்தார்கள். தனது நேசமிக்கவரின் பண்பை மேற்கொண்டவாறு இறைவனுக்காக அனைத்து வகையான ஆசைகளையும் விட்டுவிட்டார்கள். மேலும் அன்னாரின் ஆன்மா தூயதாகவும் உலகிய காழ்ப்புணர்ச்சியை விட்டு நீங்கியதாகவும் இருந்தது. அவள் முற்றிலும் தம்மை உண்மை இறைவனுடன் மாய்த்து கொண்டார்கள். ரப்பூல் ஆலமீனின் திருப்தியில் மறைந்து விட்டார்கள். இறைவனின் மீதான உண்மையான நேசம் அன்னாரின் இயல்பிலும் அன்னாரின் உள்ளத்தின் ஆழத்திலும் அவர்களது உடலின் ஒவ்வொரு துகளிலும் இரண்டர கலந்த போது அவர்களது சொற்களிலும் செயல்களிலும் மற்றும் நிற்பதிலும் உட்காருவதிலும் இது வெளிப்பட்டது. அப்போது அன்னாருக்கு சித்திக் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. அதாவது எப்போது முழுமையான முறையில் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தன்னை மாய்த்து கொண்டார்களோ அப்போது அன்னாருக்கு சித்திக் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டது. இதுதான் அன்னாரின் அந்தஸ்தாகும். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் சித்திகியத் என்ற அந்தஸ்தை மேலும் விளக்கி கூறியவாறு, இது ஏன் எவ்வாறு கிடைத்தது என்பதை ஹஜ்ரத் மசீஹ் இஸ்லாம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சித்திக் என்ற பட்டத்தை வழங்கிய போது அன்னாரிடம் என்னென்ன ஆற்றல் இருந்தன என்பதனை இறைவனே அறிவான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுவும் கூறினார்கள், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களின் உள்ளத்தினுள் இருக்கக்கூடிய விஷயத்திற்காகவே இந்த அறுக்குடை வழங்கப்பட்டது. ஆழ்ந்து சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா காட்டிய அந்த நேர்மைக்கு மேலும் உதாரணம் கிடைப்பது கடினமே. உண்மை என்னவென்றால், ஒவ்வொரு காலத்திலும் எவரொருவர் சித்திக்கின் ஆற்றல்களை பெற விரும்புகிறாரோ அவர் அபூபக்கரின் நடத்தை மற்றும் இயல்பினை தன்னுள் உருவாக்க வேண்டும் என்பதற்காக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவு முயற்சி செய்ய வேண்டும். பிறகு ஏற்றுக்கொள்ளும் வரை துவாவினை கையாளுங்கள். எதுவரை தம்மீது அதில் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களின் சாயலை இட்டுக்கொள்வதில்லையோ அதனை போன்றே ஆகிவிடுவதில்லையோ அதுவரை சித்திக்கின் ஆற்றல்கள் பெற இயலாது. கூறுகின்றார்கள், அபூபக்கரின் இயல்பு என்றால் என்ன? இதனை விரிவுபடுத்தி கூறுவதற்கான எந்த சந்தர்ப்பமும் இல்லை. ஏனென்றால் இதனை விரித்து கூறுவதற்கு பல நேரங்கள் தேவைப்படுகின்றன. ஆகவே நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் கூறிவிடுகிறேன். அது இதுவாகும். அதாவது, ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நுபுவத்தை வெளிப்படுத்திய போது ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வியாபார நிமித்தமாக சிரியா சென்றிருந்தார்கள். திரும்பி வரும்போது வழியில் ஒரு நபர் அன்னாரை சந்தித்தார். அன்னார் அவரிடம் மக்காவின் நிலையை கேட்டார்கள். புதியதொரு செய்தி இருந்தால் கூறவும் என்று கூறினார்கள். பொதுவாக நடைமுறையில் இருக்கும் விஷயமாவது, மனிதன் தனது பயணத்திலிருந்து திரும்பி வரும்போது தனது நாட்டை சார்ந்தவர் கிடைத்துவிட்டால் அவரிடம் நாட்டின் நிலைமையை கேட்டு அறிவார். அந்த நபர் பதில் கூறினார், உமது புதிய செய்தி என்னவென்றால், உமது தோழர் அதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதருக்கான வாதத்தை செய்துள்ளார் என்று கூறினார். இதனை கேட்டவுடனே கூறினார்கள், அவர் இந்த வாதத்தை செய்திருந்தால் நிச்சயமாக அவர் எவ்வித சந்தேகமின்றி உண்மையாளர். இந்த ஒரு சம்பவத்தின் மூலமே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னாருக்கு எந்த அளவுக்கு நல்லெண்ணம் இருந்தது என்பது தெரிய வரும். அற்புதத்தின் அவசியத்தையும் பொருட்படுத்தவில்லை. உண்மையும் இதுவே ஆகும். அற்புதங்களை யார் கேட்பார் என்றால், வாதியின் நிலையை அறியாதவரும் இன்னும் அதிக திருப்தி அடைவதற்கான அவசியம் ஏற்பட்டால் கேட்பார். ஆனால் நிலைமையினை நன்கு அறிந்திருக்கும் ஒருவருக்கு அற்புதங்களின் அவசியம் என்ன? ஆக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வழியிலேயே அன்னாரின் வாதத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டார்கள். மக்காவை வந்தடைந்த போது ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரிடம் சென்று, நீங்கள் நுபுவத் வாதத்தை வாதித்தீர்களா என்று கேட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆம், இது சரியானதுதான் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா கூறினார்கள், நான் உங்களை ஏற்பதில் முதன்மை வாய்ந்தவன் என்பதற்கு தாங்கள் சாட்சியாக இருங்கள். அன்னாரின் இவ்வாறு கூறுவது வெறும் சொல்லளவில் மட்டுமல்ல, அண்ணா இதனை செயல் மூலமாகவும் நிரூபித்து காட்டினார்கள். பிறகு மரணிக்கும் வரை இதனை நிறைவேற்றி வந்தார்கள். மரணத்திற்கு பிறகும் உடன் இருப்பதை விடவில்லை. பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடமிருந்து இந்த நேர்மை மற்றும் விசுவாசம் எவ்வாறு வெளிப்பட்டது என்பதை பற்றி கூறும்போது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் கூறினார்கள், ஒரு முறை சில எதிரிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனிமையில் கண்டு பிடித்துக் கொண்டனர். அன்னாரின் கழுத்தில் கச்சையை முறுக்கி வளைத்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவரின் உயிர் போய்விடும் ஆபத்து இருந்தது. எதேச்சையாக அங்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். பிறகு அவர்கள் அதனை மிக கடினத்துடன் விடுவித்தார்கள். இதற்காக அந்த எதிரிகள் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை மயக்கமடைந்து பூமியில் விழும் அளவிற்கு அடித்தார்கள். பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உம்மத்தின் மீது காட்டிய மிகப்பெரிய கருணையை பற்றி கூறும்போது ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவ்வாறே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், மா முஹம்மது இல்லா ரசூல் கத் கலத் மின் கபலிஹி ருசுல் என்ற இந்த வசனத்தினை எடுத்து கூறியதன் மூலம் நிரூபித்திருப்பது என்னவென்றால், மிக தெளிவாக அவர்களது பார்வையில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள் என்பதாகும். ஏனென்றால் இந்த வசனத்தின் இந்த பொருள் இருந்தது என்றால், அதாவது முன்பு சென்ற நபிமார்கள் காத்தம நபியின் சல்லா அலிஸ்லாம் அவளுக்கு முன்பே சிலர் இறந்து விட்டார்கள், ஆனால் ரசூல் சல்லா இஸ்லாம் அவளின் காலம் வரை சிலர் மரணமடையவில்லை என்று சொன்னால் அந்நேரம் இந்த வசனம் ஆதாரமற்றதாக ஆகிவிடும். ஏனென்றால் ஒரு நிரூபிக்கப்பட்ட நியதியின் அடிப்படையில் அமையாத ஒரு முழுமை பெறாத ஆதாரமாகும். முன் சென்று போன அனைவரையும் உள்ளடக்காமல் இருந்தால் அது ஆதாரம் என்று அழைக்க முடியாது. இதனால் ஹஜ்ரத் அபூபக்கர் கூற்று வீணாகிவிடும். நினைவு கொள்ளுங்கள், இந்த வசனத்தை அவர்கள் கடந்த அனைத்து நபிமாலின் மனத்திற்காக எடுத்து வைக்கும் போது எந்த ஒரு சஹாபியும் இதனை மறுத்ததாக எந்த அறிவிப்பும் இல்லை. அந்நேரத்தில் அனைத்து சஹாபாக்களும் இருந்திருந்தனர். அனைவரும் கேட்டு அமைதி அடைந்து விட்டனர். இதன் மூலம் சஹாபாக்கள் ஒன்றுபட்டு விட்டனர் என்பது நிறுவனமாகிறது. மேலும் சஹாபாக்களின் ஒப்புமை எவ்விதத்திலும் வழிகட்டக்கூடியதாக இருக்காது. ஆகவே ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உம்மத்தை செய்த கருணையில் இதுவும் ஒன்றாகும். அதாவது இந்த உம்மத் வரக்கூடிய காலத்தில் நிகழக்கூடிய தவறிலிருந்து தப்பிப்பதற்காக தனது ஹிலாபத்துக்குரிய காலத்தில் உண்மையின் கதவினை திறந்து விட்டார்கள். மேலும் இதன் மூலம் வழிகட்டின் வெள்ளத்தில் எவ்வாறான ஓர் தடுப்பினை ஏற்படுத்தி விட்டார்கள் எனில், இன்றைய காலத்தில் மோலவைகளுடன் அனைத்து ஜின்களும் இணைந்தால் கூட இந்த தடையை உடைக்க முடியாது. ஆகவே நாம் துவா செய்கிறோம், அல்லா தாலா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உயிரின் மீது ஆயிரக்கணக்கான ரஹமத்தினை பொழிய செய்வான. அது இறைவனின் தூய வகையை பெற்று அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணமடைந்து விட்டார் என்பதை நிரூபித்து காட்டிவிட்டது. பிறகு மிகப்பெரிய குழப்பத்தை அகற்றுவதற்காக ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களின் உன்னதமான பணியை பற்றி ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள். அந்த காலத்திலும் கூட முஸ்லிமா குழப்பம் செய்வதற்காக பல மக்களை தன்னுடன் இணைத்து வைத்திருந்தான். அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபா ஆனார்கள். எந்த அளவுக்கு கஷ்டங்கள் உருவாகி இருக்கும் என்பதை மனிதன் நினைத்து பார்க்க முடியுமா? அவருடைய உள்ளம் ஆற்றல் மிகுந்த உள்ளமாக இருந்திருக்கவில்லை என்றால், மேலும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஈமானில் இவர்களது ஈமான் இணைந்திருக்கவில்லை என்றால் மிக அதிக கஷ்டம் ஏற்பட்டு இருக்கும். ஆனால் சித்தீக் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சார்ந்து இருந்தார்கள். அவரின் நிலையில் கீழ் இருந்தார்கள், அதே நிலையில் இருந்தார்கள். அன்னாரின் உயர்ந்த நல்லொழுக்கத்தின் நல்ல தாக்கம் அவள் மீது உருவாகியது. மேலும் உள்ளம் நம்பிக்கையின் ஒளியால் நிரம்பியிருந்தது. இதனால் தான் அவர் தைரியம், பொறுமை, உறுதிப்பாட்டினை காட்டினார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அதற்கான எடுத்துக்காட்டு கிடைப்பது கடினமாகும். அவர்களின் வாழ்வு இஸ்லாமிய வாழ்வாக இருந்தது. இதில் எவ்வித நீண்ட வாதமும் செய்ய வேண்டிய அவசியமில்லாத ஒரு மிக தெளிவான விவகாரமாகும். அக்காலத்தின் நிலைமையினை படிங்கள். அதற்கு பிறகு இஸ்லாத்திற்கு அதில் அபூபக்கர் அவர்கள் செய்த தொண்டுகளை சற்று யூகித்து பாருங்கள். நான் உண்மையாகவே கூறுகிறேன், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாமிற்காக இரண்டாவது ஆதம் ஆவார். நான் நம்புகிறேன், அதாவது ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் தோற்றம் இல்லை என்றால் இஸ்லாமும் இருந்திருக்காது.
யே பேஷ்கோயி ஹஜ்ரத் சித்திக் கி கிலாஃபத் பர் பூரி ஹுயி ஔர் ஆஸ்மான் நே ஔர் ஜமீன் நே அமலி தௌர் பர் ஷஹாதத் தே தி பஸ் யே சித்திக் கா
சித்திக்கின் இது மிக பெரும் கருணையாகும். அவர் இஸ்லாத்தை மீண்டும் நிலைநாட்டினார்கள். அதாவது ஈமானின் ஆற்றலை கொண்டு அனைத்து கிளர்ச்சியாளர்களுக்கும் தண்டனை வழங்கினார்கள், சமாதானத்தை நிலைநாட்டினார்கள். இவ்வாறு இறைவனும் கூறியுள்ளான், மேலும் வாக்குறுதியும் அளித்துள்ளான். அதாவது நான் உண்மையான கலீஃபாவின் மூலம் அமைதி இழங்குவேன். இந்த முன்னறிவிப்பு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் கிலாஃபத்தில் முழுமையடைந்தது. வானவும் பூமியும் செயல் ரீதியாக சாட்சி பறந்து விட்டது. இதுவே சித்தீக் என்ற பண்பின் விளக்கமாகும். அவரிடம் இந்த அளவிற்கு முழுமை தன்மை வாய்ந்த சத்தியம் இருப்பது மிகவும் பொருத்தமானதாகும். பிறகு இரண்டாவது கலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்தஸ்து, ரசூலை நேசித்தல் மற்றும் நேர்மையை பற்றி ஹஜ்ரத் மசீஹ் அவர்கள் கூறினார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுக்கு சென்றார்கள். அங்கு எந்த பொருளும் இல்லை என்பதை கண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாயின் மீது படுத்திருந்தார்கள். மேலும் பாயின் தடமோ முதுகில் பதிந்திருந்தது. ஹதரத் உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இந்நிலையை கண்டு அழத் துவங்கினார்கள். கூறினார்கள், உமரே நீர் ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அது உமர் ரதியல்லாஹு கூறினார்கள், தங்களின் கஷ்டத்தை கண்டு எனக்கு அழுகை வந்துவிட்டது. காபிராக இருக்கும் கைசர் மற்றும் கிஸ்ரா சொகுசான வாழ்க்கையை வாழ்கின்றார்கள், ஆனால் தாங்கள் இந்த கஷ்டத்தில் வாழ்வினை கழிக்கின்றீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு இவ்வளவு திறன் என்ன வேலை உள்ளது? எனது உதாரணம் எவரை போன்றது என்றால், ஒருவர் அதிக வெப்பத்தின் போது ஒட்டத்தை செய்கிறார், மேலும் மதிய வேளை வெப்பம் அவருக்கு அதிக கஷ்டத்தை தரும்போது அதே பயண நிலையுடன் இளைப்பாறுவதற்காக ஒரு மரத்தின் நிலையில் அமர்ந்து விட்டார். பிறகு ஒரு சில நிமிடத்திற்கு பிறகு அதே வெப்பத்தில் தனது பயணத்தை தொடர்ந்தார். ஹஜ்ரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் உயர்ந்த அந்தஸ்து சம்பந்தமாக ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உரையாடி இவ்வாறு கூறினார்கள். அவர்களின் கருத்திற்கிணங்க திருக்குறான் வசனம் இறங்கியது. மேலும் அவர்கள் சம்பந்தமாக ஒரு அதிசயம் உள்ளது. அதாவது ஷைத்தான் ஹத உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் நிழலை கண்டு விரண்டோடுவான். மற்றொரு அதிசயம் இவ்வாறு வருகிறது, எனக்கு பிறகு ஒருவர் நபி ஆவார் என்றால் அவர் உமராக இருப்பார் என்பதாகும். மூன்றாவது ஒரு அதிசயம் இருக்கிறது, முந்தைய உம்மத்தில் முஹத்தஸ் வந்து கொண்டிருந்தார்கள், இந்த உம்மத்தில் ஒருவர் முஹத்தஸாக இருக்கிறார் என்றால் அவர் உமர் ஆவார். பிறகு ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அத உமர் ரதியல்லாஹு அன்ஹு சம்பந்தமாக கூறுகின்றார்கள். ஒரு சில முன்னறிவிப்பு சம்பவங்கள், இது ஒரே முறை வெளிப்படுவதாக இருந்தது. அது படிப்படியாக வெளிப்பட்டாலும் அல்லது மற்றொருவரின் வழியாக வெளிப்பட்டாலும், உதாரணமாக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு, அதாவது கைசர் மற்றும் கிஸ்ராவின் திறவுகள் அன்னாரின் கையில் கொடுக்கப்படும் என்பதாகும். ஆனால் இது இந்த முன்னறிவிப்பு நிறைவேறுவதற்கு முன்பாகவே ஹஜரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்கள். ஹஜரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைசர் மற்றும் கிஸ்ராவின் கருவூலத்தை பார்க்கவில்லை, அதனின் திறவுகளையும் பார்க்கவில்லை. அந்த திறவுகோள் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வசம் கிடைப்பதுதான் விதிக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோற்றமானது நிழல் ரீதியில் ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோற்றமே ஆகும். ஆகவே வஹியின் நிலையில் உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் கரங்கள் ஹசரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரின் கரங்களாக கருதப்பட்டது. வழிகாட்டி பலன் தராத வரை ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பு கிடைப்பதில்லை. இவ்விஷயத்தின் காட்சி இஸ்லாமின் தொடக்கத்திலேயே காணப்படுகிறது. ஏனென்றால் குரானை எழுதுபவராக இருந்த ஒருவருக்கு சில நேரத்தில் நுபுவத்தின் ஒளிக்கு நெருக்கமாக இருந்ததனால் குரானின் வசனம் அவருக்கு இறங்கியது. அதனை இமாம், அதாவது ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதே சமயம் எழுத எண்ணியிருப்பார்கள். ஒரு முறை அவர், எனக்கும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் உள்ளது என்று நினைத்தார். எனக்கும் இல்ஹாம் இறங்குகிறது என்று எண்ணியதனால் அவர் அழிக்கப்பட்டார். மேலும் கபர் கூட அவரை தூக்கி வெளியே வீசிவிட்டது என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வாறு பள்ளம் அழிக்கப்பட்டானோ அவ்வாறே அவனுக்கும் இதே ஆணவம் தான் இருந்தது. கூறினார்கள், அது உமர் ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இல்ஹாம் இறங்கியது, ஆனால் அவர்கள் தன்னை ஒரு பொருட்டாகவே கருதியதில்லை. மேலும் வானத்தின் இறைவனாவன் இப்பூமியில் ஏற்படுத்திய உண்மையான இமாமுடன் தன்னை இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை, மாறாக தன்னை தாழ்த்தியவாறு ஒரு அடிமையாகவே கருதினார்கள். இதனால் இறைவனின் அருள் இமாமத்தின் பதவியை அவர்களுக்கு வழங்கியது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிகராக தன்னை ஒரு தாழ்வானவராகவே கருதினார்கள். இதனால் அல்லாஹ் தஆலா அருள் செய்தவாறு அவர்களை கலீஃபாவாக ஆக்கினார். இது நபியின் துணையாகவும் இருக்கிறது. பிறகு சிறுல் கிலாஃபா என்ற நூலில் 326 பக்கத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸல்லாம் அவர்கள் கூறினார்கள், எனது இறைவன் என் மீது வெளிப்படுத்தி இருக்கிறார், அதாவது ஹஜ்ரத் அபூபக்கர், உமர் ஃபாரூக், உஸ்மான் ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மாயின் ஈமானில் மிக உயர்ந்த பதவியை பெற்றவர் ஆவார்கள், மேலும் நேர்வழியினை பெற்றவராகவும் திகழ்ந்தார்கள். மேலும் இவர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு அருள்களை வழங்கியிருக்கிறானோ அவர்களை சார்ந்தவர் ஆவார்கள். மேலும் அவர்கள் குறிப்பாக அல்லாஹ்வின் அருள்களின் இருப்பிடமாக திகழ்ந்தார்கள். அறிஞர்களின் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இவர்களின் சிறப்பிற்கு சாட்சியாகவும் உன்னத தன்மையை ஏற்றுக்கொண்டவர்களாகவும் உள்ளனர். அவர்கள் இறை திருப்திக்காக தமது நாட்டினை துறந்தார்கள். மேலும் எல்லா போர்க்களத்திலும் தயக்கமின்றி நுழைந்தார்கள். அவர்கள் கடும் வெப்பத்தினையும் பொருட்படுத்தவில்லை. மேலும் குளிரின் கடுமையான இரவுகளையும் கண்டுகொள்ளவில்லை. போர் வீரர்களாக விளங்கி மார்க்கத்தின் வழியில் அடி எடுத்து வைத்துக் கொண்டு சென்றார்கள். இந்த வழியில் அவர் எந்த உறவினர்களையும் பற்றியும் கவலைப்படவில்லை. எவரை பற்றியும் கவலைப்படவில்லை. ரப்புல் ஆலமீனுக்காக அனைத்தையும் விட்டுவிடுவதற்காக தயாராக விட்டார்கள். அவர்களின் அழகான செயல்களில் இருந்து நறுமணம் வெளிப்படுகின்றது. அவர்களின் விருப்ப தகுந்த செயல்களிலிருந்து நறுமணம் வீசுகிறது. மேலும் இவைகளின் மூலம் அவர்களின் உயர் பதவிகளின் தோட்டம் மற்றும் அவர்களின் நற்செயல்களின் பூந்தோட்டத்தின் பக்கம் நம்மை வழிநடத்துகின்றன. அவர்களின் தென்றல் காட்டின் இனிமை அவர்களின் உயர் பதவியின் ரகசியத்தை நமக்கு அறிவிக்கிறது. மேலும் அவர்களின் ஒளி நம்மை சூழ்ந்துள்ளது. அவைகளின் வாசனை அவர்களின் நன்னடத்தின் பக்கம் வழிநடத்தி செல்லக்கூடியதாகிறது. பிறகு ஒரு இடத்தில் அன்னார் கூறினார்கள், ஹதரத் சித்திக் அக்பர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் ஃபாரூக் உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் ஜுன்னுரைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அதாவது ஹதரத் உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹதரத் அலி முர்த்ததா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, இவர்கள் அனைவரும் உண்மையாகவே மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக திகழ்ந்தார்கள் என்ற நம்பிக்கை மிகவும் அவசியமானதாகும். அதில் அபுபக்கர் ரதியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தின் இரண்டாவது ஆதமாவார். இதே போன்று அது ஃபாரூக் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அது உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அவர் ஆவார். இவர்கள் மார்க்கத்தின் உண்மையாளராக இல்லை என்றால் இன்று திருக்குறானின் ஒரு வசனத்தை கூட இது அல்லாஹ்வின் புறமிருந்து வந்ததுதான் என்று கூறுவதை சாத்தியமற்றதாக இருக்கும். மசீம் ரஸ்லாத் வஸ்லாம், அதாவது அலி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் உயர்ந்த பதவி மற்றும் அந்தஸ்தை பற்றி கூறினார்கள். இதுவும் சிறு ஹிலாஃபா பக்கம் 358 உள்ளது. இதன் மொழியாக்கம் இதுவாகும். அன்னார், அதாவது அது அலி, பெரிய அச்சமுடையவராகவும் பரிசுத்தவராகவும் திகழ்ந்தார். இவர் ரஹ்மானின் மிக அதிக நேசத்தை பெற்றவர்களை சார்ந்தவராக திகழ்ந்தார்கள். மேலும் நல்ல வம்சத்தை சார்ந்தவராக திகழ்ந்தார்கள். மேலும் காலத்தின் தலைவர்களில் ஒருவராக இருந்தார்கள். வெற்றி கொள்ளும் இறை சிங்கமாகவும் வலிமை பெற்ற இறைவனின் வீரனாகவும் திகழ்ந்தார்கள். கொடை வள்ளலாகவும் தூய உள்ளத்தை கொண்டவராகவும் திகழ்ந்தார்கள். போர்க்களத்தின் மையப்பகுதியிலிருந்து விலகாத தைரியசாலியாக திகழ்ந்தார்கள். அன்னாருக்கு நேர் எதிராக ஒரு பெரும் படை கூட்டம் இருந்தாலும் கூட அவர்கள் அதனை விட்டு நகர்வதில்லை. அவர்கள் கஷ்டப்பட்ட வாழ்க்கையே வாழ்ந்து வந்தார்கள். மனித இனத்திற்கு தொண்டாற்றுவதில் உச்சநிலையை அடைந்திருந்தார்கள். மேலும் அன்னார் பொருட்களை வாரி வழங்குவதாகவும் துன்பங்களை அகற்றுவது, ஏழைகள் அனாதைகள் அண்டை வீட்டுக்காரர்களை கண்காணித்து வருவதில் முதன்மையானவராக திகழ்ந்தார்கள். மேலும் பல்வேறு போர்களில் அன்னாரின் தைரியத்தின் செயல்பாடுகள் தென்பட்டன. அன்னார் வாள் மற்றும் ஈட்டியின் போரில் ஆச்சரியத்திற்குரிய திறமைகளுக்கு ஒரு உதாரணமாக திகழ்ந்தார்கள். அத்துடன் இனிமையாக பேசுபவராகவும் மென்மையாக பேசுபவராகவும் திகழ்ந்தார்கள். மிக அழகாக பேசினார்கள். அண்ணா தனது பேச்சினை உள்ளத்தின் ஆழம் வரை சென்றடைய செய்தார்கள். இதன் மூலம் சிந்தனையில் உள்ள கரைகளை அகற்றினார்கள். மேலும் உள்ளங்களை ஆதாரத்தின் ஒளியினை கொண்டு பிரகாசப்படுத்தினார்கள். அன்னார் அனைத்து கலைகளிலும் வல்லவராக திகழ்ந்தார்கள். மேலும் எவரேனும் ஒருவர் ஏதேனும் விஷயத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருந்தாலும் அவரும் அன்னாரின் அழகினால் ஈர்க்கப்பட்டார். அதாவது படிப்பாளி கூட அன்னாருக்கு முன்பு எவ்விதத்திலும் ஆற்றல் கொண்டதில்லை. அனைத்து சிறப்புகள் மற்றும் சொற்பொழிவு திறனின் முனைவு பெற்றவராக திகழ்ந்தார்கள். எவர் ஒருவர் அன்னாரை இந்த சிறப்புகளை நிராகரிக்கிறாரோ அவர் வெட்கக்கேடான வழியில் செல்பவராக இருக்கிறார். பிறகு சஹாபா பெருமக்கள் அனைவரையும் பற்றி இவ்வாறு அன்னார் கூறினார்கள், நான் மீண்டும் சஹாபாக்களின் நிலைமைகளை எடுத்துக்காட்டாக முன்வைத்து கூறுகிறேன். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டு தமது செயல் ரீதியில் காட்டிவிட்டார்கள். பார்வையிலிருந்து மறைவாக இருக்கும் அந்த இறைவன், பொய் தெய்வங்களை வணங்குபவர்களின் பார்வையிலிருந்து மறைவாக இருப்பவன். அவர்கள் தனது கண்களினால், ஆம் கண்களினால், ஆம் கண்களினால் பார்த்து விட்டார்கள். இல்லையென்றால் அவர் சமுதாயத்தை விடுவதற்கும் நாட்டினை துறப்பதற்கும் சொத்துக்களை விடுவதற்கும் உற்ற உறவினருடன் உறவை துண்டிப்பதற்கும் எந்த விஷயம் இவ்வனைத்திலிருந்தும் கவலையற்றவர்களாக இருக்க செய்தது. அவர் இறைவன் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். ஓர் இறைவன் மீது அவர்கள் நம்பிக்கை கொண்டு அவர்கள் வெளிப்படுத்தியதனை வரலாற்றின் பக்கத்தினை புரட்டி பார்த்தால் மனிதன் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கப்படுவான். அது ஈமானாக இருந்தது, ஈமான் மட்டுமாகவே இருந்தது அல்லாமல் வேற எதுவும் இல்லை. இல்லை என்றால் உலகவாதியின் திட்டம் மற்றும் சூழ்ச்சி முயற்சி அவளுக்கு எதிராக இருந்தது, ஆனால் அவள் வெற்றி பெற முடியவில்லை. இவளின் எண்ணிக்கை, கூட்டம், செல்வம் அனைத்தும் அதிகமாக இருந்தது, ஆனால் ஈமான் அவர்களில் இருக்கவில்லை. ஈமான் இல்லாததினால் மட்டுமே அவர்கள் அழிந்தனர். அவர்களால் வெற்றியின் காட்சியை காண இயலவில்லை. ஆனால் சஹாபா பெருமக்கள் ஈமானின் ஆற்றலை கொண்டு அனைவரையும் வென்றுவிட்டார்கள். அவர்கள் ஒரு மனிதரின் குரலை கேட்டதும் அம்மனிதர் எழுத்தறிவற்ற நிலையில் வளர்ந்தும் கூட உண்மை மற்றும் நேர்மையில் பிரபல்யமானவராக இருந்தார்கள். அவர் நான் இறைவன் புறமிருந்து வந்திருக்கிறேன் என்று கூறிய போது இதனை கேட்டவுடனே அவருடன் சேர்ந்து விட்டார்கள். மேலும் தம்மை மறந்தவர்களாக அவர்களை பின்பற்றி சென்றார்கள். நான் மீண்டும் கூறுகிறேன், அந்த ஒரு விஷயம்தான் அவர்களை இந்த நிலைக்கு மாற்றியது. அது ஈமான் ஆகும். நினைவில் கொள்ளுங்கள், இறைவன் மீது ஈமான் கொள்ளுதல் மிக பெரும் விஷயமாகும். அது மசீம் அலிஸ்லாம் அவர்கள் சஹாபா அல்லது ஹுலஃபா ராஷிதீன் அல்லது ரசூலுல்லாஹி அவர்களின் சந்ததிகளுடன் உள்ள தொடர்பு மற்றும் அவர்கள் மீது வெளிப்படுத்திய அன்பு ரசூலுல்லாஹி அவர் மீது உள்ள அன்பின் காரணமாகவே இருந்தது. நான் முன்பு கூறியது போன்று இதனை அன்னார் ஈமானின் ஒரு அங்கமாகவே கருதி வந்தார்கள். மற்றொரு இடத்தில் இதனை தெளிவுபடுத்தியவாறு கூறுகின்றார்கள், எமது ஈமானாவது பெரியோர்கள் மற்றும் இறை அடியார்களை கண்ணியம் அளிப்பதாகும். ஆனால் உரிய தகுதிகளை வழங்குவது அவசியம் ஒன்றாகும். கண்ணியம் அளிக்க வேண்டும், ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒரு அந்தஸ்து உள்ளது, அதற்கேற்ப இருக்க வேண்டும். எல்லையை மீறி தமக்குத்தாமே பாவியாகிவிடும் அளவிற்கு ஆகிவிடக் கூடாது, மிகைப்பாடுடன் செயல்படக்கூடாது. ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மற்ற நபிமார்களை இழிவுபடுத்தும் அளவாக ஆகிவிடக் கூடாது. அனைத்து நபிமார்களும் ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் உட்பட அனைவரும் ஹதரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பரிந்துரை மூலமாகவே ரட்சிப்பு பெறுவார்கள் என்று கூறுபவர் மிகைப்பாடு செய்துள்ளார் என்பதாகும். இதன் மூலம் ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அனைத்து நபிமார்களை அவமரியாதை செய்யப்படுகிறது. பிறகு ஹதரத் அலி ஹதரத் ஹுசைனுடன் தன்னை இணைத்து கூறும்போது அன்னார் கூறினார்கள், எனக்கு ஹதரத் அலி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒரு நுட்பமான பந்தம் இருக்கிறது. இந்த ரகசியத்தை இரு கிழக்கு மற்றும் இரு மேற்கின் ரப்பினை தவிர வேறெவரும் அறிய மாட்டார்கள். மேலும் நான் ஹதரத் அலி மற்றும் அன்னாரின் இரு மகன்களுடன் அதிக நேசம் வைத்துள்ளேன். எவர் இவர்களுக்கு எதிரியாக இருப்பாரோ அவருக்கு நான் எதிரியாக இருப்பேன். மேலும் நான் கொடுமை இழைப்பவர்களை சார்ந்தவன் இல்லை. இறைவன் என் மீது வெளிப்படுத்தியதை புறக்கணிப்பது என்னால் முடியாத ஒன்றாகும். மேலும் நான் எல்லையை மீறி மிகைப்பாடு செய்பவனும் அல்ல. இதுவும் சிறுல் ஹிலாஃபாவின் மொழியாக்கமாகும். பிறகு இந்த பந்தத்தை இன்னும் விளக்கியவர் அண்ணா கூறினார்கள், இஸ்லாமிலும் யூதகுணத்தை கொண்டவர்கள் இந்த வழியை கடைபிடித்து வந்தனர். தவறான எண்ணத்தை நம்பி ஒவ்வொரு காலத்திலும் தோன்றிய இறையடியாளர்களுக்கு தீங்கிழைத்து வந்தார்கள். பாருங்கள், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான முட்டாள்கள் யசீதுடன் இணைந்து கொண்டார்கள். மேலும் எப்பாவமற்ற இந்த இமாமுக்கு கை மற்றும் நாவினை கொண்டு தீங்கிழைத்தார்கள் என்பதனை பாருங்கள். இறுதியில் கொலை செய்ய வேண்டும் என்பதை தவிர வேறு எதையும் அவர்கள் விரும்பியதில்லை. காலம் காலமாக வந்த இமாம்களையும் நல்ல அடியார்களையும் முஜதீன்களையும் துன்படுத்தி வந்தார்கள். மேலும் காஃபிர் மார்க்கமற்றவன் நயவஞ்சன் என்று கூறி வந்தார்கள். ஆயிரக்கணக்கான சத்தியவான்கள் இவர்களின் கரங்களால் துன்புறுத்தப்பட்டார்கள். இவர்களுக்கு காஃபி என்ற பெயரை கொடுத்தது மட்டுமல்லாமல் எதுவரை முடியுமோ கொலை செய்வதற்கும் இழிவுபடுத்துவதற்கும் கைது செய்வதற்கும் முயற்சித்தார்கள். நமது காலமும் வந்து கடந்து விட்டது. 13ஆம் நூற்றாண்டில் ஒவ்வொரு கால இடத்திலும் இவர்கள் 14ஆம் நூற்றாண்டில் இமாம் ஆகி தோன்றுவார்கள், குறைந்தபட்சம் ஒரு மிக பெரும் முஜதி தோன்றுவார்கள் என்று கூறி வந்தார்கள். ஆனால் 14ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் முஜதி தோன்றிய போது அல்லாவின் இல்ஹாம் மட்டும் அவருக்கு மசீமோது என்ற பெயரை வைக்கவில்லை. மாறாக காலத்தின் குழப்பங்களும் இவரது பெயர் மசீமோது என குரல் கொடுத்தனர். இவரது பெயர் கூறப்பட்டதுமே கடுமையாக பயன்படுத்தி வந்தார்கள். எதுவரை முடியுமோ இவரை துன்புறுத்தி வந்தார்கள். மேலும் பல்வேறு சூழ்ச்சியால் அவரை அழிக்க முன்வந்தனர். எதிர்த்தார்கள், கஷ்டங்கள் கொடுத்து வந்தார்கள், அழிக்கவும் முற்பட்டனர்.
இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கி நிஸ்பத் லிக்கா ஹை யா ஹஸ்ரத் ஈஸா அலைஹி ஸலாம்
பிரிவரிடத்தில் கூறுகின்றார்கள்,
யே இன்சானி கார்வாய் நஹி கபீஸ் ஹை வோ இன்சான்.
நான் எழுதிய இந்த கசிதாவில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சம்பந்தப்படுத்தி எழுதியாவது அல்லது ஈசா இஸ்லாம் அவர்களை பற்றி கூறியதாவது, இது மனிதனின் வேலை அல்ல. நல்லாடியார்களே தீய வார்த்தையை கொண்டே பேசுபவர் கீழ்த்தரமானவராவார். நான் நம்புவது என்னவென்றால், ஒருவர் ஹஜ்ரத் ஹுசைன் அல்லது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இழிவாக பேசி ஓர் இரவு கூட அவரால் உயிரோடு இருக்க முடியாது. மன்னாத வலியலி என்ற எச்சரிக்கைக்கு ஏற்ப கையினால் அவரை பிடித்து விடுவான். ஆக வான விவகாரங்களை அறிபவன், இறைவனின் நுட்பமான செயல்களின் மீது சிந்திக்கிறவன் அருளுக்குரியவன்
ஆவான்.
மன்னாத லி வலியன் பக்கது அசன் துஹு பில் ஹர்ப், எவர் எனது நேசரை எதிர்க்கிறாரோ அவருடன் நான் போரிடுவதற்கான அறிவிப்பை செய்துவிட்டேன் என்பது ஹதீஸாகும். கூறுகின்றார்கள், நான் எழுதுவது ஒவ்வொன்றும் அல்லா தாலாவின் கட்டளை மற்றும் அவனது விருப்பத்துடனே எழுதுகிறேன். பிறகு அன்னார் ஓரிடத்தில்
கூறுகின்றார்கள்,
எவரது செயல் அவரது ஈமானுக்கு சாட்சி பகிர்கிறதோ அவரே மூமீன் ஆவார். இவரது உள்ளத்தில் ஈமான் எழுதப்படுகின்றது. இவர்கள் அனைத்தையும் விட இறை திருப்திக்கு முன்னுரிமை வழங்குபவர்கள் ஆவார்கள். மேலும் தக்வாவின் மிக கடினமான வழியினை இறைவனுக்காக தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றார்கள். அவனின் அன்பில் தன்னை அழித்துக் கொள்வார் ஆவார்கள். சிலையை போன்று இறைவனை வணங்குவதிலிருந்து தடுக்கின்ற அனைத்து விஷயங்களையும், அது நடத்திய நிலைமையாக இருந்தாலும் சரி அல்லது நயவஞ்சத்தன செயலாக இருந்தாலும் சரி அல்லது சோம்பேறியா இருந்தாலும் சரி, இவ்வனைத்திலிருந்தும் இவர்கள் தம்மை மிக தொலைவில் எடுத்துக்கொண்டு செல்கின்றனர். ஆனால் பாக்கியமிழந்த அந்த யசீதிற்கு இந்த சந்தர்ப்பம் எங்கு கிடைத்தது? உலக நேசம் அவனை குருடனாகிவிட்டது. ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பரிசுத்தமாக்குபவராகவும் பரிசுத்த பெற்றவராகவும் திகழ்ந்தார்கள். எவ்வித சந்தேகமின்றி எவரை அல்லாஹ் தனது கரங்களால் தூய்மைப்படுத்துகிறானோ, தனது அன்பினை வழங்குகிறானோ, அக்கூட்டத்தினை அவர்கள் சார்ந்திருக்கின்றார்கள். எவ்வித ஐயமின்றி சொர்க்கத்தின் தலைவர்களை சார்ந்தவராக திகழ்ந்தார்கள். இவ்வாறு இருப்பவரின் மீது சிறிதளவு கூட குறை கூறுவது ஈமானை அழித்துக் கொள்வதற்கு சமமாகும். இந்த இமாமின் தக்வா, இறைநேசம், பொறுமை, உறுதிப்பாடு, பரிசுத்தம், இபாதத், இவை அனைத்தும் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாகும். நாம் அவர்களுக்கு கிடைத்த அந்த இதாயத்தினை பின்பற்றக்கூடியவர்களாக உள்ளோம். எவரது உள்ளம் இவரின் எதிரியாக இருக்கிறதோ அது அழிந்து விட்டது. எவரது உள்ளம் அவர் மீது உள்ள நேசத்தினை அமல்படுத்தி காட்டுகிறதோ அது வெற்றி பெற்று விட்டது. அவரது ஈமான், நன்னடத்தை, தைரியம், தக்குவா, உறுதிப்பாடு மற்றும் இறை நேசத்தின் அனைத்து பிம்பமும் பிரதிபலித்து முழு கீழ்ப்படிதலுடன் தன்னுள் கவர்கின்றது. எவ்வாறு ஒரு தெளிவான கண்ணாடியில் ஒரு அழகான மனிதனின் பிம்பம் தெரியுமோ அவ்வாறு தென்படும். இவ்வாறானவர்கள் உலக கண்களிலிருந்து மறைந்துள்ளனர். அவர்களின் கண்ணியத்தை எவராலும் அறிய முடியும், ஆனால் அவரை சார்ந்தவர்களாலேயே அறிய முடியும். உலக கண்களால் அவர்களை பார்க்க முடியாது, ஏனென்றால் அவர்கள் உலகத்தை விட்டு மிக தொலைவில் உள்ளனர். இதுவே ஹஜ்ரத் ஹுசைனின் ஷஹாதத்திற்கு காரணமாக அமைந்தது. ஏனென்றால் அவர் அறியப்படவில்லை. உலகம் எந்த அடியார்களைத்தான் அவளின் காலத்தை ஏற்றுக்கொண்டது ஹஜ்ரத் ஹுசைனை ஏற்றுக்கொள்வதற்கு? ஆக இந்த காரியமானது ஈமானற்ற செயல்களை சார்ந்தவையாகும். அதாவது ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இழிவுபடுத்துவது, ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அல்லது வேற ஏதேனும் பரிசுத்த இமாம்களை இழிவுபடுத்துகிறாரோ அல்லது அவரை பற்றி தீய வார்த்தைகளை தமது நாவினால் கூறுகிறாரோ அவர் தனது ஈமானை வீணடிக்கிறார். ஏனென்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு எவர் அவரின் நல்லடியார்களின் எதிரியாகி விடுகிறாரோ அவரின் எதிரியாகி விடுகின்றான். ஆக இந்த போதனைத்தான் நீதி நேர்மையை உள்ளடக்கிய போதனையாகும். மேலும் முஸ்லிம்களை ஒரே கையில் ஒன்றிணைப்பது மற்றும் பிரிவினையை ஒழிக்கும் போதனையாகும். இதனை அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நல்லடியார் நமக்கு வழங்கியுள்ளார்கள். அவர் இக்காலத்தில் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை அடியாளனாக திகழ்ந்து சமாதானம் மற்றும் சாந்தியின் தூதை எடுத்து வந்தார்கள். அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு இப்போதையே புரியும் தௌஃபீக்கை தந்தருவானாக. பிரிவினைகள் மற்றும் குழப்பங்கள் மற்றும் ஒருவர் மற்றவரை கொலை செய்வதிலிருந்து பாதுகாப்பானாக. இதனால் இஸ்லாம் ஒரு புதிய பொலிவுடன் உலகத்தின் எல்லை வரை தனது பொலிவை காட்ட வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த முஹர்ரம் மாதமினை அனைத்து இடங்களிலும் உள்ளவர்கள் சாந்தி சமாதானத்துடன் கடக்க செய்வானாக. ஒரு முஸ்லீம் மற்ற முஸ்லீமை தனது கை மற்றும் நாவிலிருந்து பாதுகாக்கக்கூடியவர்களாக ஆக்கட்டுமாக. முஸ்லீம் நாடுகளின் பொதுவான நிலை மேலும் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பு பெறவும் அதிகமாக துவா செய்யுங்கள். இன்றைய காலகட்டத்தில் பல நாடுகள் தீயின்றி நிலைமைகளை கடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா தீய விளைவுகளை உருவாக்கக்கூடிய அனைத்து தீயதிலிருந்தும் தீயதை நாடக்கூடியவர்களிடமிருந்தும் இஸ்லாம் மற்றும் முஸ்லிம்களை காப்பாற்றுவானாக. நான் கூறியது போன்று பெரும்பான்மையான முஸ்லிம் நாடுகளில் உள்நாட்டு குழப்பங்களும் இருக்கின்றன. இதனால் அங்கு அமைதி சீர்குலைகிறது. முன்னேற்றத்திற்கு பகரமாக விரைவாக பின்தங்கி செல்கின்றனர். உலகின் பொதுவான பொருளாதார வீழ்ச்சியும் கூட சீர்குலைவை ஏற்படுத்துகிறது. மேற்கத்திய நாடுகளில் இதனின் தாக்கம் கடுமையாக ஏற்பட்டுள்ளது. முஸ்லீம் நாடுகளிலும் கிழக்கு நாடுகள் இவ்வாறு அனைத்து நாடுகளிலும் இதனின் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. பிறகு மூன்றாவது ஒரு மிக பெரும் நிலை ஒன்று உருவாகிறது. இது வெளிப்படையாக தெரிய வருகிறது. அதாவது உலக போரினை நோக்கி உலகம் மிக விரைவாக சென்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா மனித குலம் மீது கருணை காட்டுவானாக. மேலும் புரியும் தன்மையை வழங்குவானாக. நமக்கும் இன்றைய நாட்களில் அதிகமாக துவா செய்ய வேண்டும். மேலும் பல்வேறு வகையில் முன்னேற்பாடான திட்டத்தையும் வகுக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி புரிவானாக.
Alhamdulillah nahmadu wa nasta'inu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر